ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. சரணாகதி பகவானிடத்திலே நாம பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சுவாமி பார்த்துப்பார். தேக யாத்திரை, தேக யாத்திரை அப்படின்னா சரீரத்துக்கு வேண்டிய என்னென்ன சமயத்தை என்னென்ன கொடுக்கணும், உடம்பு முடியலன்னா அதற்கு வேண்டிய வைத்தியம் எல்லாமே சுவாமி முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருக்கார். சரியா, சரணாகதி பண்றது எதுக்காக அப்படின்னா அவன் பண்ற கிருபைய நாம புரிஞ்சுக்கிறதுக்காக அனுபவிக்கிறதுக்காக, அதுக்காகத்தான் சரணாகதி. நமக்கு அப்பப்போ ஒரு கவலை வந்துடும் இல்லையா, நம்முடைய வாழ்க்கைய பத்தி, சுத்தி இருக்கிறவாளை பத்தியே தான், அதெல்லாம் மாத்துறதுக்காகத்தான் சரணாகதி. அதனாலதான் அவ்வளவு வசதியா ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அதை பத்தி பேசறது. அதனாலதான் ராமானுஜர் அவ்வளவு அழகா திருக்கோஷ்டி ஒரு நம்பியின் இடத்திலே அந்த சரம ஸ்லோக அர்த்தத்தை தெரிஞ்சின்றார். அதே விஷயத்தையே கூறத்தாழ்வான் அழகா ஒரு மாசம் உபவாசம் இருந்து ராமானுஜரிடத்திலே கத்துண்டார். அதே பகவத்கீதா ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன, ஒரே ஒரு ஸ்லோகம் இந்த சரணாகதி ஸ்லோகத்துக்காக ஒரு மாசம் கூறத்தாழ்வன் உபவாசம் இருந்தார்னா பார்த்துக்கோங்க, அதே ஒரே ஒரு ஸ்லோகத்துக்காக முதலியாண்டான் 6 மாசம் திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய திருமாளிகையில வேலைக்காரனா எடுபிடி வேலைகள் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளவு மதிப்புன்னு நீங்க பாத்துக்கோங்க. பகவத்கீதை முழுக்க உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. சர்வ தர்மான் பரித்தியஜ, எல்லா தர்மங்களையும் விட்டு மாம் ஏகம் சரணம் ரஜ, என் ஒருவனை மட்டுமே சரணடை. ரொம்ப அழகான ஸ்லோகம். திருப்பதி பெருமாள் அழகா தனக்கு இடது கையை தனக்கு காட்டுவார், வலது கையை தன்னுடைய திருவடிக்கு காட்டுவார். இதுதான் மாமேகம் சரணம் ரஜன்றது. இந்த மாமேகம் சரணம் ரஜ அப்படின்றத தமிழ்லேயே எழுதி வச்சுண்டு ஒரு பெருமாள் நிக்கிறார் கையில. யார் அப்படின்னா நம்முடைய ஒப்பிலாத அப்பன், ஒப்பிலி அப்பன் சொல்லும்படியான திருவிண்ணகரம் திவ்யதேசர் கூட உப்பிலி அப்பன், உப்பே இல்லாம சாப்பிடுறாரு அவர். அவர் எழுதி வச்சிருக்கார் ரமசாமி, உப்பு இல்லாம சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியான்னு சாதாரண மனுஷால கேட்போம். ஆனா பெருமாள் உப்பே இல்லாம சாப்பிடுறார். ஆனா அவர் சொல்றார், மாம் ஏகம் சரணம் ரச, என் ஒருவனை மட்டுமே சரணடை அப்படின்றார். நீ வேற எதையுமே யோசிக்க வேண்டாம், வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்னு கையில எழுதி வச்சிருக்கார். சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. கடைசியில சொல்றார், மா சுச வருந்தாதே. மா சுச இதை எழுதி வச்சுட்டுதான் வரதராஜன் நின்றுக்கார். மா சுச வருந்தாதே. அப்ப பெருமாள்லாம் எவ்வளவு அழகா சரணாகதி ரகசியத்தை அர்ச்சாவதார மூர்த்திகள் உபதேசம் பண்றான்னு பாத்துக்கோங்க. அப்ப நம்ம வருத்தப்படப்படாது. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு தான் இவ்வளவு பிரயத்தனப்பட்டார்கள் அப்படின்னா பகவத்கீதா எத்தனை வசதி, சரணாகதி எவ்வளவு சிரேஷ்டம்னு பாத்துக்கோங்க. அதனால நீங்களும் பகவானிடத்துல சரணாகதி பண்ணிடுங்கோ, எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒப்படைச்சுட்டுனா சுவாமி நிச்சயமா பார்த்துப்பார். இவ்வளவு அழகா ராமானுஜர் கூறத்தாழ்வான் முதலியாண்டான் இவா மூணு பேரும் அழகா ஓம் நமோ நாராயணாயன்ற அஷ்டாட்சர மந்திர ரகசியத்தையும் அதி விசேஷமா சரமஸ்லோக அர்த்த விசேஷத்தையும் அனுபவிச்சார்கள் திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்துல. ரொம்ப சந்தோஷமா ஸ்ரீரங்கத்துல வந்து இந்த பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் ராமானுஜர். அப்ப கொஞ்ச நாள் ஆச்சு, திருக்கோஷ்டியோர் நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாளை சேவிக்க வரார். ஆளவந்தார் தான் ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு முதல்ல அனுகிரகம் பண்ணார். ஆளவந்தாருடைய உத்தரவுப்படி பெரிய நம்பிகள் சுவாமி ராமானுஜருக்கு அழகா பஞ்ச சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி வச்சு பிரபந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார். பிரமாணம், பிரமேயம், பிரமாதா இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதே பெரிய நம்பிகள் தான் ஆச்சரியமா ஜோரா நம்முடைய ராமானுஜருக்கு சரமஸ்லோக அர்த்தம், திருமந்திரார்த்தம் இது ரெண்டையும் திருக்கோஷ்டிய நம்பியின் இடத்துல ஆளவந்தார் சொல்லிட்டு போயிருக்கார். கத்துக்கோங்கோன்னு சொன்னார். பெரிய நம்பிகள் தான் ஸ்ரீமன் நாராயணாய சரணம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமகன்ற துவய மந்திரத்தினுடைய ரகசியத்தை ராமானுஜருக்கு சொல்லி கொடுத்தார். ராமானுஜருக்கு அஞ்சாச்சாரியர்கள், அதுல ரெண்டு பேர் பெரிய நம்பிகள் ஒருத்த ஆச்சரியமா திருக்கோஷ்டியோர் நம்பிகள். இப்ப திருக்கோஷ்டிய நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அழகா ரங்கராஜனை சேவிச்சார். முன்ன விட ரங்கராஜன் இப்ப நன்னா பல 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 பலன் ஜொலிக்கிறார், பிரசன்னமா இருக்கார். அழகந்தா ரங்கன். ஆனா இப்ப ராமானுஜர் கோவிலுடைய விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து கவனிக்கிறார். நித்தியம் நிறைய காலக்ஷேபம் எல்லாம் நடக்கிறது, நிறைய பக்தர்கள்லாம் இப்ப ராமானுஜர் சொல்படி பகவத் கைங்கரியம் ரொம்ப அழகா பண்றா. ரங்கராஜனுக்கு துணி துவைக்கிறவன்லேருந்து பூமாலை கட்டுறவன்லேருந்து கோவில் பெருக்கிறவன்லேருந்து ரங்கராஜனுடைய ஆபரணங்களை சுத்தம் பண்றவன்லேருந்து ரங்கராஜனுக்கு தலிகை பண்றவாள்லேருந்து ரங்கராஜனுடைய தலிகைக்கு வேண்டிய பாத்திரங்கள் அதெல்லாம் கொடுக்கிறவாள்லேருந்து ரங்கராஜனுடைய தலிகைக்கு வேண்டிய விறகு கட்ட கொடுக்கிறவன்லேருந்து ரங்கராஜனுடைய கோவில்ல விளக்கேற்றவன்லேருந்து அத்தனை பேருமே ரொம்ப ஸ்ரத்தையோட ராமானுஜர் சொன்னபடி பகு பிரீத்தியோட கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். அதனால சரியா ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தமாகவே மாறிடுத்து. ரங்கராஜன் இன்னும் பல 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 பலான்னு ஜொலிக்கிறார். இந்த கோவில் எல்லாம் கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே போய் சுவாமி எல்லாம் போய் பார்த்தோம்னா பல 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 பலான்னு இருக்கும். அப்புறம் காலப்போகல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கோவில் டல் அடிச்சிடும், மனுஷாலாம் அழுக்கு பண்ணிடுவா, நிறைய உண்டு இல்லையா. அந்த மாதிரி இல்லாதபடி ராமானுஜர் காலத்துல ஸ்ரீரங்கம் எப்பொழுதுமே பல பலான்னு இருந்தது, எப்பொழுதுமே கலகலான நல்ல பக்த ஜனங்களுடைய கூட்டம் இருந்தது. எத்தனைக்கத்தனை கோவில்கள்ல பக்த ஜனங்கள் வராளோ அத்தனைக்கத்தனை அந்த மூர்த்திகள் பிரசன்னமா இருப்பா. இன்னைக்கு கூட நாங்க பர்சானா போனோம், அப்படியே கிருஷ்ணன் பகு பிரசன்னமா இருக்கான், பல 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 பலான்னு ஜொலிக்கிறான். என்னடா அப்படின்னா அந்த பக்த ஜனங்களை பார்த்து ஒரு ஆனந்தம் சுவாமிக்கு. நேற்று ராத்திரி பாங்கே பிஹாரிய பார்க்க போனோம், ஒரே கூட்டம் தள்ளுமுள்ளுதான். அவாவாளுக்கு தான் பாங்கே பிஹாரிய நன்னா அனுபவிக்கணும்னு ஆசை. திருப்பதி பெருமாளை கூட ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி இப்படிதான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாங்கே பிஹாரி அங்கங்க ஒரு கருப்பு தெரியும், மீதி எல்லாம் ட்ரெஸ்ஸா தெரியும், அவ்வளவுதான். இது பாங்கி பிகார் நன்னா மஞ்சள் வஸ்திரம் எல்லாம் போட்டு தக 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 தகன்னு ஜொலிச்சான். அதே இன்னைக்கு பர்சானால ராதிகாவும் கிருஷ்ணனும் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு பல 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 பலன்னு ஜொலிச்சான். நீல வண்ணம் அப்ப கூட அழகா சொல்லிட்டு இருந்தா, ராதைக்கு கூட நீலிமா அப்படின்னு அழகான ஒரு திருநாமம் உண்டு. ஏன்னா கிருஷ்ணனுடைய நீலத்தை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அவள் போட்டுக்கிறதுனாலே நீலிமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. அந்த மாதிரி இந்த கோவில்கள் எல்லாம் பக்தர்கள் காரணம் கொண்டுதான் பெருமாளுக்கு ஆனந்தம். கோவில் எல்லா சௌகரியமும் இருக்கு, ஆனா பக்தர்களே வரல வச்சுக்கோங்களேன், அந்த கோவில்ல போனா ஒரு பெரிய சாநித்தியம் காண கிடைக்காது. இன்னைக்கு நிறைய புது புது கோவில்கள்லாம் வர்றது பாருங்க, ரொம்ப ஜம்மன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. ஆனா அந்த கோவில்கள்லயும் பக்தர்கள் வந்து பஜனை பண்ணி கீர்த்தனம் பண்ணி நாமஜபம் எல்லாம் பண்ணா பல 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 பலன் சுவாமி இருப்பார். வெறும் சிலையா இருக்கும். இந்த சாநித்தியம் அப்படின்றது பக்தர்களை கொண்டுதான் சுவாமிக்கு, சரியா? சுவாமியை கொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம், பக்தர்களை கொண்டு சுவாமிக்கு சாநித்தியம். ஒன்னும் வேண்டாம், ரொம்ப அழகா ஒரு வீடு இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்து பார்த்து கட்டியிருக்கா. ஆனா அதுல யாருமே தங்களை வச்சுக்கோங்களேன், அந்த வீடு பாக்கிறதுக்கு அழகா இருக்கு, ஒரு ஜீவன் இருக்காது. உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு வீட்டுல நடமாடின் இருந்தாதான் அந்த வீட்டுல இருக்க சிவரு ஜன்னல் கர்டன் கட்டில் எல்லாத்திலயுமே ஒரு உயிரோட்டம் இருக்கும், இல்லாட்டி அது பாட்டுக்கு இருக்கும். அப்ப ஆத்மஸ்வரூபமான மனுஷர்கள் இருந்தாலே அந்த இடத்துக்கு ஒரு உயிரோட்டம் வரும். இப்ப ஒரு வீடு ரொம்ப நாளா பூட்டி கிடக்கு, அழுக்கே உள்ள போகாதபடி வச்சிருக்க. ஆனா உள்ள போனா என்னமோ மாதிரி இருக்கும். மனிதர்கள் வாழ்ந்துருக்கா அப்படின்னா குப்பையா இருந்தா கூட அந்த வீட்டுல ஒரு ஜீவன் இருக்கும். அதுபோலதான் பகவானுடைய கோவில்கள்ல பக்தர்கள்னாலதான் ஏற்றம் ஜாஸ்தி. இவ்வளவு எதுக்கு சொல்றேன்னா, ஸ்ரீரங்கம் அப்படி உயிரோட்டமா இருந்தது. ரங்கராஜன் பல பேருக்கு பிரத்யக்ஷ அனுபவங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். சரியா, அவன் எப்பொழுதுதான் கொடுத்துட்டு இருக்கான், பக்தர்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டான் ரங்க பிரபாவத்தை. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக திருக்கோஷ்டி ஒரு நம்பி ஜம்னு வந்தார். அழகா ரங்கராஜனை சேவிச்சார், ரங்கநாயகியை சேவிச்சார், சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணின்றார், அங்கிருந்த ராமரை சேவிச்சார், ஆழ்வார்கள் சந்நிதி எல்லாம் சேவிச்சார். ஜோரா நம்பெருமாள், ஸ்ரீரங்கத்தினுடைய உற்சவமூர்த்தி நம்பெருமாள் அல்லவா, அந்த நம்பெருமாளுடைய அழகான ரூபத்தை ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாளாச்சர், அவரையும் அழகா சேவிச்சார். எல்லாம் சேவிச்சுட்டு நேர சுவாமி ராமானுஜருடைய மடத்துக்கு வந்தார். அழகா வந்தார். நம்பி வர்றது ராமானுஜருக்கு தெரியவே தெரியாது. நம்பி வந்தவொடனே அழகா ராமானுஜர் ஜோரா தண்டம் சமர்ப்பிக்கிறார். உடனே நம்பி அழகா வர பார்த்துட்டு, வாங்கோ திருமாலையாண்டான் இடத்துல திருவாய்மொழி அர்த்தம் கேட்கணும் அப்படின்னுட்டார். சரி சுவாமி, தேவர் எப்படி நியமிக்கிறாளோ அப்படின்னுட்டார். அழகா ராமானுஜரை கூட்டுண்டு திருமாலை ஆண்டான், அவருடைய திருமாளிகை. இவர் மூணாவது ஆச்சாரியர், பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியர் நம்பிகள், திருமாலை ஆண்டான். திருமாலை ஆண்டான திருமால், திருமால்னா பெருமாள், அவரை ஆண்டவன் அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க. சரியா, அப்ப ஈஸியா புரியும். திருமாலை ஆண்டான் அப்படின்னு அவருடைய பெயர். திருமாலை ஆண்டான, நம்ம திருமங்கை ஆழ்வார்னா பெருமாள் ஆள்றாருன்னு கழுத்துல கத்தி வச்சு மந்திரத்தை சொல்லுன்ற மாதிரி திருமாலை ஆண்டான். அந்த திருமாலை ஆண்டான் அவர் ஆளவந்தாருடைய ஒரு ஃபிஷர். அழகா திருமாலை ஆண்டான் கிட்ட ஐஷண்ட போய் இவருக்கு டெய்லி திருவாய்மொழி விசேஷமா சொல்லி கொடுங்கோ அப்படின்ட்டார். உடனே திருமாலை ஆண்டானும், அடியே எனக்கு இது பாக்யம், ஏன்னா திருவாய்மொழி சொல்றதே ஒரு சுகம். திருவாய்மொழி ஸ்வயம் சாம வேத சாரம், ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் எல்லாமே நான்கு வேதத்தினுடைய சாரம், அதுல சாம வேத சாரம் தான் திருவாய்மொழி. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதியழு என்மனனேனு நம்மாழ்வார் ஆரம்பிக்கிறாரு, அதுதான் திருவாய்மொழி. மதுரகவி ஆழ்வார் அழகா எழுதின்றாரே, அதான் ஆச்சரியமா 108 திவ்ய தேச பெருமாளும் வரிசையில வந்து நின்னாள் இல்லையா ஆழ்வார் திருநகரில. அவ்வளவு விசேஷம் இந்த திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னா, அதை அனுபவிக்கிறவாளுடைய அந்த ஆச்சாரிய பலத்தோட கேட்கும்பொழுதுதான் அது வேத சாரம் இல்லையா, சாதாரணமா படிச்சா புரிஞ்சுடாது. அதனால திருவாய்மொழி காலக்ஷேபம் ரொம்ப விசேஷம். ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்துல திருவாய்மொழி காலக்ஷேபம் ஆயிடுதா அப்படின்னு கேட்பா. ஏன்னா திருவாய்மொழி காலக்ஷேபம் ஆனாலே ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் சித்திச்சுடுமா, பகவானிடத்துல சரணாகதி பண்ணணும் நன்னா தெரிஞ்சிடும்ன்றது திருவாய்மொழியோட ரகசியம். துயரரு சுடரடி அப்படின்னு இல்லையா, அப்ப அழகா திருவாய்மொழியுடைய விஷயம் ஒவ்வொரு நாளா ஒரு பாசுரம் சொல்லி ரொம்ப நேர்த்தியா இருக்கும் வியாக்கியானம். திருவாய்மொழிக்கு பெரியவாச்சான் பிள்ளை எழுதின வியாக்கியானம்லாம் படிச்சோம்னா அப்படி இருக்கும். நம்மாழ்வார் பலவிதமான பாவத்துல திருவாய்மொழி பேசுவார். சமயத்துல பார்த்தா பராங்குச நாயகியா ஒரு பெண் பாவத்துல இருந்து புலம்புவார். எங்கனையோ அன்னை நீர்கால் என்னை முனிவது நீர், நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், சங்கினோடும் நேவியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னு திருக்குறுங்குடி நம்பிக்கிட்ட புலம்புவார். திடீர்னு ஊராருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவார். கெடுமடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார், விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும் பலற்றும் தடமுடை வயல்லனந்த புறநகரம் புகுதுமின்றே. பத்மநாபனுக்கு பயம் வந்துருத்தேங்க, பாங்கே பிகாரி ஆளா மாறிடுவேன். அதனால ஆச்சரியமா பாசுர ரூபமா வந்து, இல்ல இல்ல நான் இருக்கேன் திருவனந்தபுரம் வா அப்படின்னு சொல்லிட்டார் பத்மநாப. இப்படி ஆழ்வார் பலவிதமான பாவங்கள்ல பேசுவார். இதே சில இடங்கள்ல ஒரு பெண்ணுடைய அம்மாவா இருந்துண்டு பேசுவார். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு என் பொண்ணு திருக்கோளூர் பெருமாள் கிட்டதான் போயிருப்பான். அம்மா பாவத்துல இருந்துட்டு அதையும் பேசுவார். இப்படி பலவிதமான பாவங்கள்ல நம்மாழ்வார் புலம்புவார். சில இடங்கள்ல பெருமாள் இடத்துல தானே பேசுவார். ரொம்ப விசேஷமா இருக்கும் திருவாய்மொழி. 1000 பாசுரம், 1000 பாசுரமும் அவ்வளவு விசேஷமா இருக்கும். அதுக்கு அழகா அர்த்தம் சொல்லிட்டு வரார் திருமாலை ஆண்டான். சில இடங்கள்ல ராமானுஜர் இப்படியும் பொருள் சொல்லலாமோ, இப்படியும் அர்த்தம் பண்ணலாமோ அப்படின்ட்டார். யாதவ பிரகாசர்கிட்டயே இந்த அர்த்தம் மாத்தலாம்னு சொன்னவர். இவர் விட்டு போறார். அதனால திருமாலை இந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாமே, அந்த மாதிரி அர்த்தம் சொல்லலாமே அப்படின்னுட்டார். உடனே திருமாலை ஆண்டானுக்கு கொஞ்சம் கோபம் தொடுத்து, பெரியவா சொன்ன விஷயத்தெல்லாம் மீறி இஷ்டத்துக்கு எல்லாம் பேசப்படாது அப்படிலாம் சொன்னா அதுக்கு பேர் விஸ்வாமித்ர சிருஷ்டின்னு பேர். இப்ப இன்னைக்கும் உண்டு விஸ்வாமித்ர சிருஷ்டின்றது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு வாக்கியம். விஸ்வாமித்ர தனியா ஒரு உலகத்தை பண்றேன்னு பண்ணார். ஒன்று திருச்சங்குக்காக தனியா பலாமரம், தனியா தென்னமரம் எல்லாம் புதுசு புதுசா பண்ணார் அவர். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அவன் மறந்து போயிருந்தா சில இப்ப ஞாபகம் இல்லை. சில மரங்கள்லாம் விஸ்வாமித்ர சிருஷ்டியிலேருந்தா பூமிக்கு வந்ததுன்னு சொல்லுவா. எனக்கு எந்த மரம்னு இப்ப ஞாபகம் இல்லை. அது பூமியிலையும் கிடையாது, அரங்கையும் கிடையாது. விஸ்வாமித்ர சிருஷ்டியில அவர் பண்ண மரம், பகவான் அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த மரத்தை பூமியில வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவா. விஸ்வாமித்ர சிருஷ்டினா தனக்கு தோன்றபடி அர்த்தம் பண்றதுன்னு அர்த்தம். திரிசங்கு சொர்க்கத்துக்கு போக விடாம அங்கேயிருந்து இந்திரன் தள்ளிட்டான். அவன் என்ன பண்றேன்னு தெரியாது, தலைகீழ விழுந்தான் பாருங்க. அப்ப அவனுக்காகவே ஒரு லோகத்தை சிருஷ்டிச்சாருன்னு நான் பண்றேன்னு போட்டிக்காக சொர்க்கம் என்ன புதுசா திரிசங்கு சொர்க்கம் பண்றேன்னு அந்த தலைகீழ தொங்க விட்டாரோன்னு. அப்ப அவருக்கு தோன்றபடி எல்லாம் லோகத்தை சிருஷ்டிக்கிறார் விஸ்வாமித்ர திரிசங்குக்காக. அந்த மாதிரி நமக்கு தோன்றபடி எல்லாம் அர்த்தம் பண்ணா அதுக்கு பேரு விஸ்வாமித்ர சிருஷ்டி. எத்தனையோ ஸ்லோகங்கள், வேத வாக்கியங்கள், பிரபந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு தோன்றபடி எல்லாம் அர்த்தம் பண்ணோம் அதுக்கு பேரு விஸ்வாமித்ர சிருஷ்டின்னு பேர். திருமாலை ஆண்டான் சொல்றார் இதெல்லாம் விஸ்வாமித்ர சிருஷ்டி, இப்படி எல்லாம் ஆளவந்தார் சொன்னதில்லை அப்படின்னு விட்டார். ராமானுஜரையும் வாய மூடின்னு இருந்தார் அமைதியா. இப்படி நடந்துன்னு வரும்பொழுது அழகா திருவாய்மொழியிலேயே ஒரு விஷயம் சொல்றார். ஊனில் வாழ் உயிரே நல்லை போ, உன்னை பெற்று வானுளார் பெருமான் மதுசூதன் என்னம்மான், தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம், தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே அப்படின்னு அழகா பக்தர்களோட கூடணும்ன்ற அந்த ஆசையில சொல்றார். திருவாய்மொழியில 2-10 3 திருவாய்மொழி அதுல சொல்றார். அப்பா ஆச்சரியமா இந்த உடம்புல இருக்க உயிரே நீ இருக்கிறதுனால ஆச்சரியமா நான் பகவான் மதுசூதனன் அவனோட ஆனந்தமா ஏ மனமே உன்னுடைய பலத்தினால நானும் பகவானும் ஆனந்தமா அனுபவிக்கிறோம், தேனும் பாலும் இப்படி எல்லாம் கலந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர. இப்படி பாசுரங்கள் லைனா. அதுல 3வது பாசுரம் ரொம்ப அழகா இருக்கும். அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து, அரியா மாமாயத்து அடியேனை வைத்தாயால், அறியாமை குரலாய் நிலம் மாவலி மூவடி என்று அறியாமை வஞ்சித்தாய் எனது ஆவியுள் கலந்தே அப்படின்னு பாசுரம். அதுக்கு திருமாலை ஆண்டான் சொன்னார், அறிவே இல்லாத காலத்த சம்பந்த ஞானத்தெல்லாம் கொடுத்துட்டாய், அதுக்கப்புறமா பிறந்த ஞானத்தை அழிக்க கடவுதான் அந்த தேக சம்பந்தத்தை பின்னையும் வச்சுட்டாய் அப்படின்னு புலம்புறா மாதிரி சொல்லிட்டார். அப்ப ராமானுஜர் சொன்னார், இல்லையே முதல் 2 பாசுரத்துல பகவானுக்கு அவ்வளவு அழகா இத்தனை தூரம் பண்ணியேப்பா, ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா, நீ என்னெல்லாம் பண்ணிருக்க, நல்லா பண்ண எவ்வளவு கிருபை பண்ணிருக்கே அப்படின்னு புலம்பிருக்கார். இதுக்கு அடுத்த பாசுரத்திலையும் எனது ஆவியுள் கலந்த பெருநல்லுதவி கைமாறு எனது ஆவி தந்து ஒழிந்தேன், இனி மீழ்வது என்பது உண்டே அப்படின்றார். என்னோட 2.5 கலந்து உள்ளுக்குள்ள இருக்கியேப்பா, இதுக்கு நான் என்ன தர முடியும், என்னையே கொடுத்துட்டேன், இனிமேல் உன்கிட்டேந்து நான் போக முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பகவான கொண்டாடி பேசுறவர். இந்த பாசுரத்துல மட்டும் புலம்புற மாதிரி இருக்கிறது சரியா படலையே. எனக்கு தெரிஞ்சு அறியா மாமாயத்து அடியேனை, அறியா காலத்துள்ள அடிமைக்கண் அன்பு செய்தித்து வைத்தாயால், அழகா முன்ன பின்ன வாக்கியங்களை மாத்தி போட்டு ஒண்ணுமே தெரியாத காலத்திலேயே இவ்வளவு அழகா என்ன உன் பக்கம் இழுத்து உனக்கு கைங்கரியம் பண்ணி உன் அனுபவிக்க வைக்கும்படியா பண்ணிருக்கியப்பா. இப்பேற்பட்ட கிருபைக்கு நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு பெரிய கிருபை, எனக்கு விவரமே பத்தாத காலத்துல எனக்கு உள்ள கலந்துட்டாய். அழகா அதில்லாதபடி சின்ன வயசுலேயே என் மனசை அபகரிச்சு உன் பக்கத்துல வச்சுண்டு என்ன அழகா உன்னை அனுபவிக்க வைக்கிற அப்படின்னு பகவான் உபகாரம் பண்ணதை நினைச்சு சொல்ற மாதிரி அல்லவா சொல்லணும் அப்படின்னுட்டார் சுவாமி ராமானுஜர். திருமாலை ஆண்டானுக்கு கோபம் வந்துடுத்து. இதுவும் விஸ்வாமித்ர சிருஷ்டி, ஆள வந்தார் இப்படி சொல்லி நான் கேட்டதே கிடையாது, உனக்கு தோன்றபடினா நீர் சொல்றீர், இனி சொல்றதா இல்லை அப்படின்னு சொல்லி திருவாய் மொழிக்கு அர்த்தம் சொல்றத விடுத்துட்டா. நிறுத்திட்டா ராமானுஜர், ஒன்னும் சொல்லல, தேமேன் இருந்தா. இந்த விஷயம் எப்படியோ திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு தெரிஞ்சொடுத்து, உடனே திருக்கோஷ்டியூர் நம்பி அழகா கேள்விப்பட்டுட்டு அழகா வரார் ராமானுஜரை பார்க்கலாம் அப்படின்னு வர. அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுத்து அவருக்கு. இப்ப திருவாய்மொழி நடக்கிறது இல்லை அப்படின்னு உடனே அழகா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தார். பெருமாள் எல்லாம் சேவிச்சார். நேர திருமாலை ஆண்டானுடையதான திருமாளிகைக்கு திருக்கோஷ்டியூர் நம்பி போனார். என்ன ஒரு மனசு பார்த்துக்கோங்க, இதே திருக்கோஷ்டியூர் நம்பிதான் ராமானுஜரை 18 தடவை திருப்பி அனுப்பினார். அதே திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை இறுக்கி ஆலிங்கனம் 12 எம்பெருமானார் அப்படின்னார். அதே திருக்கோஷ்டியூர் நம்பியே இது நாள் வரைக்கும் இது நம்பெருமாள் தரிசனம்னு வச்சுட்டு இருந்தோம், இனிமேல் எம்பெருமானார் தரிசனம்னு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு ராமானுஜர் பேரையே வச்சார். அதே திருக்கோஷ்டியூர் நம்பி இப்ப அழகா ராமானுஜர் திருவாய்மொழி பொருளை கேட்க முடியாதபடி தட வந்துடுத்து தெரிஞ்ச உடனே ராமானுஜரும் சொல்லல, திருமாலை ஆண்டானும் சொல்லல, கேட்ட உடனே தானே ஓடி வந்துட்டார். இதுதான் திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய ஹிருதயம். ஏன்னா அந்த 18 தடவை அவர் திருப்பி அனுப்பினதெல்லாம் ஒத்துக்க முடியல, முதலியாண்டான 6 மாசம் காக்க வச்சதெல்லாம் அநியாயம் அப்படின்னு நமக்கு தோணி போயிடும். ஆனா அவர் ஹிருதயம் கல்லுக்குள் ஈரம் மாதிரி எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. பல சந்தர்ப்பங்கள்ல நாம எல்லாம் பெரியவாருடைய விஷயங்களை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அந்த ஹிருதயம் ரொம்ப கஷ்டம் நமக்கு புரிஞ்சுக்கிறது. பகவானாலே மட்டும்தான் அந்த ஹிருதயத்தை உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும். அதனால திருக்கோஷ்டி அழகா வந்துட்டார். திருமாலையாண்டானுடைய திருமாளிகைக்கு போனார். உடனே அப்புறம் திருவாய்மொழி காலக்ஷேபம்லாம் ஒழுங்கா நடக்கிறதா அப்படின்னு, காலக்ஷேபம், காலத்தை நல்ல வழியில செலவு பண்றது பேர் காலக்ஷேபம் அப்படின்னு பெயர். அதனால எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதா அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், நான் பலவிதமா அர்த்தங்கள் சொன்னேன், ஆள வந்து அழிச்ச அர்த்தங்கள் எல்லாம் சொன்னேன், அதை விட்டுட்டு இவரா தோன்றபடி எல்லாம் விஸ்வாமித்திர சிருஷ்டி மாதிரி அர்த்தம் பண்றார், அதனாலே எனக்கு ஒண்ணு சரியாப்படலை, அதனால இப்ப நான் சொல்றத நிறுத்திட்டேன் அப்படின்னார். அப்படியா? அப்படி என்ன விஸ்வாமித்திர சிருஷ்டி அவர் இதுக்கெல்லாம் சொன்னா சொல்லுங்கோ அப்படின்ன உடனே திருமாலையாண்டான் சொன்னார், அரியா காலத்துள்ளே பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுக்கு ஆளவந்தார் சொன்ன அர்த்தத்தை விட்டு நான் ஒரு பாட்டு அர்த்தத்தை சொன்னார், உபகார ஸ்மிருதி, பகவான் நல்லது பண்றான், இப்படி உபகாரம் பண்ணிட்டானே உருகிற மாதிரி தானே இருக்கணும்னு அர்த்தம் சொன்னார், விஸ்வாமித்திர சிருஷ்டி தானே அப்படின்னார். அப்ப திருக்கோஷம் சிரிச்சுட்டே சொன்னார், இந்த அர்த்தத்தை ஆளவந்தார் சொல்லி அடியேன் கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு உடனே ஏதோ அவருக்கு தெரியாததை நீர் சொல்லித்தரீர்னு நினப்பு உமக்கு வேண்டாம், சாந்திபனி ரிஷியினிடத்துல கண்ணன் படிச்சா போலே எம்பெருமானார் உம்மிடத்துல படிக்கிறார்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற. அழகா கிருஷ்ணன் சாந்தி மடத்தை படிச்சான்னு சொல்ற போது நான் பிருந்தாவனத்தை உட்கார்ந்துருக்கேன், அதான் அதிசயம். இந்த விஷயத்த சொல்லும்போது கிருஷ்ண லீலாஸ்தலமான பிருந்தாவனம், நிஜமாவே கிருஷ்ணன் எப்படா சந்தோஷமா இருந்தா பிருந்தாவனம்ல, ஏன்னா படி, ஹோம்ஒர்க் பண்ணு, டெய்லி பைகாட் பண்ணு, காத்தால எழுந்து வேதம் சந்தை சொல்லு, சந்தியாவந்தனம் பண்ணுன்னு படுத்துறதுக்கு ஆள் இல்ல, நினைச்சா குளிப்பான் இல்லாட்டி குளிக்க மாட்டான், ஜாலியா வெண்ணெய் திருடி தயிர் பாலை திருடிண்டு பானையெல்லாம் உடச்சிண்டு கோபிகளத்த தோல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மாட்டிண்டு உதபட்டுண்டு தான் பிகாரி மான் பிகாரி பலவிதமான பிகாரி அங்கங்க நின்று அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தான் கண்ணன். ஆனா அவன் சாந்திபின் இடத்துல போய் படிச்சான், 64 நாள்ல 64 கலைகளையும் கண்ணன் படிச்சு முடிச்சுட்டான், அவ்வளவு ஆச்சரியமா படிச்சு முடிச்சுட்டான். அதனால எப்படி சாந்திபனின் இடத்துல கண்ணன் லோக மரியாதைக்காக படிச்சானோ அது போல உம்மிடத்துல படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆளவந்தார் திருவுள்ளத்தில் தோன்றாத ஒரு விஷயம் ராமானுஜருக்கு வராது. மறந்தீரோ மடங்கி இருந்த ஆளவந்தாருடைய மூணு விரல்களை நிமித்தினது நீரோ நானோ மற்றவரோ கிடையாது, இந்த ராமானுஜர் தான் அவருடைய இழவுகளை தீர்க்க கடவேன்னு சொன்னவண்ணம் மடங்கி இருந்த மூணு விரல்கள் நிமிர்ந்தது. அதனால அவ்வளவு விசேஷம் ராமானுஜர் அப்படின்னு விட்டார். உடனே இவர் பரம சந்தோஷப்பட்டார். திரும்பியும் இவர் அழிச்சுண்டு போய் எவ்வளவு பிரயத்தனப்படுறார் பாருங்க, திருக்கோஷ்டியை நம்பி திரும்பி ராமானுஜர் அழிச்சுண்டு திருமாலையாண்டன் அழிச்சுண்டு ராமானுஜர் மடத்துக்கு போய் ரெண்டு ஆச்சாரியன் வர ராமானுஜர் அழகா சேவிக்க, இனிமேல் விடாமல் திருவாய்மொழி காலக்ஷேபம் நடக்கும், நன்னா ஆனந்தமா அனுபவிங்கோ அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். முதலி ஆண்டான் கூரத்தாழ்வான் மடத்துல இருக்கவாள்லாம் பாக்குறா, இவரா 18 தடவை திருப்பி அனுப்பினார், இவரா ஆச்சரியமா இவ்வளவு தூரம் இத்தனையும் பண்ணிட்டார் அப்படின்னு அசந்து போய் நிக்க, ராமானுஜர் அடியன் மேல இவ்வளவு கிருபையா அப்படின்னு ஆனந்தத்துல தலைச்சுட்டார். உடனே நம்பி அழகா ராமானுஜருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருமாலை ஆண்டானுக்கும் தண்டம் சமர்ப்பிச்சுட்டு அழகா திரும்பியும் திருக்கோஷு. திருக்கோஷுன்றது மதுரை பக்கத்துல திருப்பத்தூர் பக்கத்துல இருக்கு. அந்த காலத்துல அங்கேருந்து ஸ்ரீரங்கம் வந்து இவ்வளவும் பண்ணிட்டு திரும்பவும் அழகா திருக்கோஷ்டி ஒரு நம்பி கிளம்பினார். திரும்பவும் திருவாய்மொழி அதனால ஆரம்பிச்சுட்டார், ஜோரா ஆரம்பிச்சார். அப்ப திரும்பவும் ஒரு நாள் திருமாலை ஆண்டான் ஒரு பாசுரம் சொல்ல ராமானுஜர் ஜோரா அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார். உடனேயே திருமாலை ஆண்டான், எப்படி இவ்வளவு தீர்மானமா சொல்றீர், ஆளவந்தார் சொல்லி நான் கேட்டதில்லை, ஆனா ஆளவந்தார் இப்படியும் சொல்லியிருப்பார் தெளிவா சொல்லது எப்படி அப்படின்னார். உடனே ராமானுஜர் பதில் சொன்னார். என்ன பதில் நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த உபன்யாசமும் நான் பிருந்தாவனத்துல காத்தால இன்னைக்கு பர்சானா ராதிகாராணியுடைய இடமெல்லாம் பார்த்துட்டு, கிருஷ்ணன் விளையாடின நான் நந்தகாவ் நந்தகோபர் வீடெல்லாம் பார்த்துட்டு, கோகுலம் இல்ல நந்தகாவ் வேற அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஆனந்தமா உட்கார்ந்துண்டு சொல்லிட்டு இருக்கேன் சரியா. அதனால பிருந்தாவனத்திலேருந்து ராமானுஜருடைய ஆசீர்வாதம். ராதே கிருஷ்ணா.